நான் அன்று என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர். அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர். சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல். சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர். பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர். திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம். சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர், மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர், மயூரன் குதம்பை. திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியைச் சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதியைச் சேர்ந்த நெருமை காக்கவே. அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய். இன்று என் சத்சங்கம் கேள்வி பதில்களுக்கு விடை காண்பதாக அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் நான்கு கேள்விகள் வர வந்திருக்கின்றது. அதில் முதலாவது கேள்வியை முதலாவதாக எடுத்து சிந்திப்போம். இது கேள்வியாகவும் சொல்லலாம், அல்லது ஒரு சாதகரின் அனுபவமாக கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. சுருக்கமான தகவல் கிடைத்தது, அதை அவர் என்னுடன் பகிர்ந்து கொண்டார். அதற்கு மேலதிக விளக்கமும் கேட்டிருந்தார். அதை பற்றி சிந்திப்போம். அது முக்கியமான அனுபவத்திலிருந்து வந்த ஒரு கேள்வி. அந்த அனுபவம் என்னவென்றால், இவர் கிரியா சாதகர். சில வாரங்களுக்கு முன்னால் ஒரு சத்திர சிகிச்சைக்கு உட்பட்டார் வைத்தியசாலையில். அந்த சத்திர சிகிச்சையில் அவருக்கு கிடைத்த அனுபவத்தை அவர் என்னுடன் பகிர்ந்தார். அதை பற்றிய சிறிய விளக்கத்தையும் சத்சங்கத்தில் கூறுமாறு கேட்டிருந்தார். அவருடைய சத்திர சிகிச்சை அவரை மயக்கமுற்ற நிலைக்கு கொண்டு சென்று நடத்தப்பட்ட சத்திர சிகிச்சை. அவர் அதில் கிடைத்த அனுபவத்தை சொன்னார். அதிலிருந்து தான் பெற்ற விழிப்புணர்வை பற்றி சொன்னார். அதுதான் இங்கு முக்கியம். அவர் இந்த கிரியா யோகத்தில் 8 வருடங்களாக பயணிக்கின்றார். எங்களுடைய சத்சங்கங்களை ஒழுங்காக கேட்பார் என்று கூறியிருந்தார். சத்சங்கத்தில் நேரடியாக பங்கேற்பதில்லை, ஆனால் சத்சங்கம் 200-300 பேருக்கு போய்கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு சாதகர். ஆகவே அவர் அந்த சத்சங்கத்தில் நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள், கிரியா யோகா கருத்துக்களை பேசியிருக்கின்றோம். அதைத்தான் அறிவளவில் சத்சங்கத்திலிருந்து எடுத்தேனே தவிர, அதை உணர்வுக்கு செயலுக்கு கொண்டு போய் உணர்வாக்குவது என்பதை கூட கேட்டிருக்கின்றேன் பல தடவை. ஆனால் இந்த சத்திர சிகிச்சையின் போதுதான் அதன் உண்மை எனக்கு விளங்கியது என்று சந்தோஷப்பட்டு சொன்னார். அவருக்கு இன்னும் உடலில் நோக்கள் இருந்தால் கூட அந்த அனுபவத்தை தான் அனுபவிப்பதால் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்று பகிர்ந்தார். 2 விடயங்களை இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டும். அவருக்கு இது உடல் அளவில் நடந்தது வினைப்பயன், ஆனால் அவருடைய அனுபவத்திற்கு வந்ததும் ஒரு வகையான வினைப்பயன். ஏனென்றால் அவர் அறிவு நிலையில் சிலவற்றை சத்சங்கங்களிலிருந்து எடுத்திருக்கின்றார். அதை அவர் என்ன மாதிரி அந்த அறிவு செயல்படும் என்பதை உண்மையாக உணர்ந்திருக்கின்றார். சிறிய கண நேரம் அந்த சத்திர சிகிச்சையின் போது, அதாவது அந்த சத்திர சிகிச்சை முடிந்த பின் அவர் சுய ஆய்வு தன்னை செய்தாரா வைத்தியசாலை கட்டிலில் இருந்து. அப்போதுதான் அவருக்கு தெரிய வந்தது, தன்னுடைய வாழ்க்கையில் தான் பெரும் பகுதியை தவறவிட்டு விட்டேன். அதை அறிவளவில் சத்சங்கங்களில் பல விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் உலகியலிலேயே முழுக்க முழுக்க இருந்து விட்டேன். ஆனால் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் சொல்லப்பட்ட பல விடயங்கள் நிச்சயமாக சிந்திக்கப்பட வேண்டியவை. அந்த சிந்தனையை பாபாஜி தனக்கு இப்படியான ஒரு சத்திர சிகிச்சைக்குள் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை வினைப்பயன் மூலமாக பரம்பொருள் கொடுத்திருந்தாலும் அதில் தனக்கு வெற்றி கிடைத்தது என்று சொல்லி மகிழ்ச்சி அடைகின்றார். ஆகவே அவர் சொன்ன விடயம் என்னவென்றால், இந்த உலகியல் வாழ்க்கையில் நாங்கள் தான் முழுமையாக பயணித்துக் கொண்டிருந்திருக்கின்றேன். கிரியா யோகத்தில் யோகத்தை செய்ய வேண்டுமென்ற முறையில் செய்தேனே தவிர என்னைப் பற்றி உள்நோக்கி நான் அலசி பார்ப்பதற்கு எனக்கு நேரம் கிடைக்கவில்லை இந்த வேகமான வாழ்க்கையில். ஆனால் அந்த 14 நாட்கள் நான் அந்த கட்டிலில் இருந்தபோதுதான் வேறு ஒன்று சிந்திப்பதற்கும் இல்லை. கொரோனா காரணமாக என்னுடைய உறவினர்கள் கூட என்னுடன் பக்கத்தில் நிற்க முடியாத ஒரு நிலை. அந்த நிலையில்தான் என்னுடைய தனிமை, என்னுடைய தனிமையில்தான் இந்த உணர்வுகள். ஆகவே அந்த நிலையில் என்னுடைய ஆய்வு என்று சொன்னார். நல்ல ஒரு சொல்லு, நாங்கள் அதை சத்சங்கத்தில் பாவித்திருக்கின்றோம், சுய ஆய்வு செய்தல். அதற்கு நான் சொன்ன உதாரணத்தையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல சத்சங்கங்களுக்கு முன் அரி நோக்கென்று நான் சொல்லியிருந்தேன். என்னுடைய பரிபாசையில் அரி நோக்கென்றால், சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் அது நடந்து செல்லும் போது சில தடவைகள் திரும்பி பார்க்குமாம். ஏனென்றால் தான் ராஜாவாக இருந்தாலும் யாரும் தன்னை தாக்கிவிடக்கூடாது என்று ஒரு நோக்கம். அதை அரி நோக்கென்று சொல்வார்கள். சிங்கத்துக்குரிய செயல். அதே போல் அந்த உதாரணத்தையும் நினைவு கூறினார். ஆகவே தன்னை சுய ஆய்வு செய்ததில் தனக்கு கிடைத்தது என்னவென்றால், காலத்தை தவறவிட்டு விட்டேன். ஆனால் இப்போது அறிவும் இருக்கின்றது, சுய ஆய்வு செய்த அனுபவமும் இருக்கின்றது. வைத்தியசாலையிலிருந்து திரும்பியவுடன் இப்போது நான் என்னுடைய பாதையில் விழிப்புணர்வாக இருக்கப் போகின்றேன். இருக்கும் ஒரு நல்ல விடயம் நடந்திருக்கின்றது. ஒரு துன்பகரமான என்னுடைய உடலை பாதித்த ஒரு விடயம் வந்திருந்தால் கூட, அந்த துன்பகரத்தில் கூட பேரின்பத்தை அடைவதற்கான ஒரு விடயம் வெளிப்பட்டிருக்கின்றது, உணர்ந்து விட்டேன் என்று சந்தோஷப்படுகின்றார். ஆகவே இதிலிருந்து நாங்கள் என்னத்தை செயல்படுத்தலாம் என்றால், நிச்சயமாக இந்த சத்சங்கங்களை கேட்பது மாத்திரம் நின்றுவிடாது. முடிந்தளவு சுய ஆய்வு செய்ய வேண்டும். அதை நாங்கள் பல தடவை பார்த்திருக்கின்றோம். இருப்பினும் மீண்டும் கூறுகின்றேன், சிறிய சிறிய அளவு சுய ஆய்வு செய்யலாம். எங்களுடைய ஒவ்வொரு செயலையும் சுய ஆய்வு செய்யலாம். ஆகவே எங்களுடைய சாதனை பயிற்சியில், சத்குரு கிரியா பாபாஜி தந்த சாதனை பயிற்சியில் சுய ஆய்வு என்பது முக்கியம். அதை அவர் எங்கு எப்படி தந்திருக்கின்றார் என்றால், சுய ஆய்வு என்ற சொல்லை நேரடியாக தராமல், நீங்கள் ஆன்மீக நாட்குறிப்பு எடுக்க வேண்டும், அது சாதனையில் ஒரு பங்காக இருக்க வேண்டும் என்று நாசூக்காக தந்திருக்கின்றார். அந்த ஆன்மீக நாட்குறிப்பு என்றால் என்ன? எங்களுடைய சாதனையில் கிடைப்பவற்றை மாத்திரம் எழுதுவதல்ல, அந்த எழுதுவதை திருப்பி பார்க்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றார் வைசப் பாபாஜியில். அந்த திருப்பி பார்த்தல் என்பதுதான் சுய ஆய்வு. ஆகவே அது உலகியலாக இருக்கலாம், சாதனையாக இருக்கலாம், நாங்கள் அவற்றை திருப்பி பார்க்க வேண்டும். அந்த பழக்கத்தை எங்களுக்கு கொண்டு வருவது என்பது அவ்வளவு இலகுவான விடயம் அல்ல. ஆனால் இந்த சாதகர் சொன்ன செய்தியிலிருந்து அப்படியான அதை மரணப்படுக்கை என்றே சொல்ல தேவையில்லை, அப்படியும் சொல்லலாம். சிலாக்கள் மரணப்படுக்கை வரைக்கும் போயே திரும்பி இருக்கின்றார்கள். அதுக்காக எல்லோரும் அந்த படுக்கைக்கு சென்றுதான் திரும்ப வேண்டும் என்று அல்ல. அந்த படுக்கையை பற்றி சிறிது சிந்தித்து பார்த்தே நாங்கள் அந்த சுய ஆய்வை செய்யலாம். நிச்சயமாக அந்த வாழ்க்கை கிடைத்தால்தான் அதிலிருந்து நாங்கள் உணர்வோம் என்று யாராவது யோசித்தால், அது நாங்கள் சிறு வயதில் படித்த வரும் முன் காப்போன், வரும் போது காப்போன், வந்த பின் காப்போன் என்ற மூன்று வகையான நிலைகளை குறிக்கின்றது. கிரியா சாதகர்கள் எல்லோரும் இந்த சாதனையில் சென்று கொண்டிருக்கும் போது நீங்கள் வருமுன் காப்போனாகத்தான் இருப்பீர்கள். சாதகர்கள் எல்லோரும் சாதனையை முறையாக செய்து கொண்டிருக்கும் போது, சாதனையை ஆங்காங்கே செய்யும் போது வரும் போது காப்போன் என்ற இடத்தில் இருப்பீர்கள். அதாவது நேரம் கிடைத்தால் பார்ப்போம், இல்லை என்றால் பரவாயில்லை. ஏதாவது சிவியராக வந்துவிட்டதென்றால் மீண்டும் பார்ப்போம், அல்லது உலகியலில் வாழ்வோம். வந்த பின் காப்போன் என்பதுதான் இந்த வைத்தியசாலை படுக்கை. ஆகவே இந்த அன்பர் அந்த இடத்தில் இருந்து அந்த அனுபவத்தை எடுத்திருக்கின்றார். அது அவருடைய சொந்த அனுபவம், அது அவருடைய வினைப்பயணம் கூட. எல்லோராலும் அதை எடுக்க முடியாது. வைத்தியசாலை படுக்கையில் இருந்தால் கூட அது கிடைக்காது. அது அவரவர் செய்த வினைகளை பொறுத்தது என்று சைவ சித்தாந்தம் நிச்சயமாக திடமாக கூறுகின்றது. ஆனால் இந்த விழிப்புணர்வு என்பது மிகவும் முக்கியமானது. இந்த விழிப்புணர்வை நாங்கள் செயலுக்கு கொண்டு வந்து அதை உணர்வுக்கு கொண்டு வர வேண்டும். விழிப்புணர்வுடன் தனியே விட்டுவிட்டு இருக்க முடியாது. ஆனால் இவற்றை மரணப்படுக்கைக்கோ அல்லது வைத்தியசாலையில் சுகமில்லாமல் இந்த உடலை கொண்டே வைத்து சத்திர சிகிச்சையில் முக்கியமாக செல்லும் போது அந்த உணர்வு நிலை உங்களுக்கு நிச்சயமாக வரும். ஏனென்றால் நீங்கள் உறக்க நிலைக்கு போவது போல உங்களை மயக்கித்தான் அந்த வைத்தியம் நடைபெறும். ஆகவே அந்த சத்திர சிகிச்சைக்கு முன், சத்திர சிகிச்சைக்கு பின் உங்களுடைய வினப்பயன்கள் நன்றாக இருக்குமா இருந்தால் இப்படியான அனுபவத்தை நிச்சயமாக பெரம்பொருள் ஊட்டுவார். ஆனால் அதிலிருந்து மீண்ட பின் மீண்டும் பழைய குட்டைக்குள் செல்லக்கூடாது. அந்த விழிப்புணர்வு கிடைத்தவர்கள் விழித்தெழுந்து விட வேண்டும். நிச்சயமாக விழித்தெழுவார்கள். ஆனால் அந்த நிலையை எட்டித்தான் அந்த விழிப்புணர்வுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்பது அல்ல. நீங்கள் இந்த விழிப்புணர்வு என்பதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்நோக்கி பார்த்தால், நீங்கள் உறக்கத்திற்கு போய் மீண்டும் உறக்கத்திலிருந்து வருவதுதான் உங்களுடைய மரணம். அதை ஒவ்வொரு நாளுமே நாங்கள் செய்கின்றோம். உறக்கத்திற்கு போகின்றோம், என்ன நடக்கின்றது? பொறிகள் எல்லாம் நினைவு நிலையில் ஒடுங்குகின்றது. ஒடுங்கியவுடன் நாங்கள் உறக்கத்திற்குள் சென்று விடுகின்றோம். கனவு வருகின்றது, ஆழ்ந்த உறக்கம் வருகின்றது. மீண்டும் விழித்தவுடன், அட விழித்து விட்டோம், தப்பிவிட்டோம், கண்களை மூடியபடியே முடியவில்லை என்ற சந்தோஷத்தில் அழுகின்றோம். ஆகவே இங்கு முக்கியமானது என்ன நடைபெறுகின்றது? சைவ சித்தாந்த கருத்துப்படியும் பாபாஜியின் கிரியா யோக கருத்துப்படியும் பொறிகள் செயலற்று போகின்றது நினைவு நிலை. ஆகவே அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கின்றோம், அந்த நித்திரையை. அந்த நித்திரையை உங்களுடைய வைத்தியசாலை படுக்கையாகவும், அதற்கு மேலாக பாபாஜியின் வாய்ஸ்அப் பாபாஜியில் மரணத்தில் சொன்னபடி மரணப்படுக்கையாகவும் நீங்கள் நினைத்து சிந்திக்க சுய ஆய்வு செய்ய தொடங்கிவிட்டீர்கள் என்றால், நீங்கள் அந்த வைத்தியசாலை படுக்கையோ மரணப்படுக்கையோ கிடைக்காமலே உங்களுடைய சுய ஆய்வில் நீங்கள் முன்னேறிக்கொண்டு செல்லலாம் என்பது இங்கு தாழ்மையான கருத்து. இது பாபாஜியின் வாய்ஸ்அப் பாபாஜியிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது, சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே சாதகர்களே, இது ஒரு சாதகரின் பதிவு. துவக்கத்தில் நான் சொன்னது, அதை தொடர்ந்து சொல்லி கொண்டு போவது சைவ சித்தாந்த கிரியா யோகா அடிப்படை கருத்துக்களில் இருந்து தரப்பட்ட விடயங்கள். ஆகவே இந்த விழிப்புணர்வை பெறுங்கள், சுய ஆய்வு செய்யுங்கள். நேரம் கிடைக்கும் போது சுய ஆய்வு தனிய ஆன்மீகத்தில் தான் இருக்கணும் என்று அல்ல, உங்களுடைய ஒவ்வொரு செயலிலுமே நீங்கள் சுய ஆய்வு செய்யலாம். ஆகவே அதை நோக்கி செல்லுங்கள். இந்த அன்பருடைய கேள்வியிலிருந்து சாதகர்களுக்கு நாங்கள் அதை ஒரு படிப்பாக எடுத்து அதை நோக்கி செல்வோம் என்று பாபாஜிக்கு நன்றி சொல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ. அடுத்த கேள்வி வந்திருக்கின்றது. கிரியா யோகத்தை ஒரு முறை கிரியா யோகத்தை எப்படி நாங்கள் செயல்படுத்துகின்றோம் என்று பல முறை பல கோணங்களில் அதை பற்றி கூறியிருந்தாலும், மீண்டும் ஒரு முறை அதை பற்றி சிறு தகவல்களை தருவீர்களா என்று நான் சத்சங்கத்தில் கூறிய சில விடயங்களை வைத்து அந்த அன்பர் பதிவு செய்திருக்கின்றார். அது என்ன? இந்த ஐந்து உடலுக்குரிய கிரியா யோகா பயிற்சிகளும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சாதனையில் செய்ய வேண்டும் என்பது பாபாஜியின் பயிற்சி முறை. அதை நாங்கள் செய்வதற்கு அவருடைய அடிப்படை கருத்தான அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதியின் மூலம் அந்த பயிற்சியில் நாங்கள் முன்னேற வேண்டும். அதை சரியான முறையில் அந்த நான்கையும் நிர்வகித்து கொண்டு போக வேண்டும் என்பது இந்த பயிற்சியின் சூட்சுமம். ஆகவே அதை மீண்டும் அந்த அன்பருக்காக இதை நாங்கள் ஒரு முறை, நான் நினைக்கிறேன் பல மாதங்களுக்கு முன்னால், ஒரு உழவுத் தொழிலில் சைவ சித்தாந்த பேராசிரியர் சொன்ன ஒரு உதாரணத்தை இதன் மூலம் ஒருங்குபடுத்தி பார்த்தோம். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கின்றதோ தெரியவில்லை. மீண்டும் ஒரு முறை பார்த்து விடுவோம். இது சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு விடயம். அதை எங்களுடைய கிரியா யோகத்தில் பார்ப்பதென்றால், நாங்கள் உழவுத் தொழில் செய்வதென்றால் முதல் நாங்கள் விதை விதைக்க வேண்டும், மண்களை பண்படுத்த வேண்டும். அந்த பண்பாட்டுக்குத்தான், மண்ணை பண்படுத்துதலைத்தான் எங்களுடைய கிரியா யோகத்தில் எங்களை இந்த சாதனைக்குள் கிரியா பாபாஜியின் உதவியுடன் இணைக்கின்றோம். அந்த மண் பண்படுத்தப்பட்டதும் அடுத்ததாக செய்வது விதை விதைத்தல். அந்த விதைதான் கிரியா யோகத்தில் சொல்லப்பட்ட நான்கு அடிப்படை வகையான முதலாவது வகை அன்பு. அந்த அன்பு என்ற விதையை நாங்கள் கிரியா யோகத்தில் விதைக்க வேண்டும். அந்த அன்பு என்ற விதையை நாங்கள் விதைத்து விட்டோம் என்றால், அந்த அன்பு அருளாகும், அந்த அருள் தொண்டாகும் என்றெல்லாம் பார்த்திருக்கின்றோம். ஆகவே அந்த உழவுத் தொழில் வைத்து பார்த்தால் அந்த விதை முளைத்து முளைகட்டி பயிராக வரும்போது அதற்குள் களைகள் வரும். அந்த களைகள் தான் நாங்கள் நீக்க வேண்டிய கெட்ட செயல்கள். ஆறினை அகற்று என்று பாபாஜியின் புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை அகற்றிய பின் நல்ல செயல்களை எங்களுடைய சித்தத்திற்குள் கொண்டு வர வேண்டும். முழுக்க முழுக்க நல்ல செயல்களாகவே ஆக்கி முடிக்க வேண்டும். அதை உழவுத் தொழிலில் நீர் பாய்ச்சுதல் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் தன்னுடைய ஓமானத்தில் கொடுத்திருந்தார். அதை நாங்கள் கிரியா யோகத்திற்குள் எடுக்கின்றோம். அந்த நீரை பாய்ச்சியவுடன், நல்லவற்றை கொண்டு வந்தவுடன் அடுத்ததாக நடப்பது இந்த பயிர் நன்றாக வளரும், வளர்ந்து கொண்டே போகும், இறுதியில் அறுவடை. இந்த நன்றாக வளர்வதுதான் அன்புக்கு அடுத்தபடியான அன்பும் தொண்டும். அன்பு அருளாகி அருள் தொண்டாகின்றது என்று பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக இருக்கிற பக்தி. ஆகவே இது வளர்ந்து கொண்டு போவதுதான் உங்களுக்கு சத்குரு கிரியா பாபாஜியின் மீது படரும் பக்தி. இந்த பக்தி கூடி அடுத்ததாக இறுதிக்கட்டமான சரணாகதியை நீங்கள் நோக்கி செல்லும் போது அதுதான் அறுவடை காலம். ஆகவே உங்களுடைய கிரியா யோகா பயிற்சியை ஒரு உலகியலில் ஒரு விதை விதைத்து அந்த விதையை பாதுகாத்து அதை அறுவடை செய்வது போல நாங்கள் எங்களுடைய கிரியா யோகத்தில் வளர வேண்டும். இதில் முக்கியமாக எங்களுடைய வளர்ச்சியில் நாங்கள் வேலி போட வேண்டும். ஒரு நேரத்தில் பயிற்சியில் போய்க் கொண்டிருக்கும் போது அந்த வேலியாக பயிர்களுக்கு போடும் வேலியை கிரியா யோகத்தில் கொண்டு வந்து பார்ப்போமாக இருந்தால் நாங்கள் அந்த வேலியாக போடப்போவது நாங்கள் மற்றவற்றில் மீண்டும் தடம் புரண்டு உலகியலில் விழாது எங்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் சாதகர் கூட்டத்திற்குள் புகுந்து விட வேண்டும். அதுதான் எங்களுடைய சத்சங்கம், அதுதான் எங்களுடைய சாதகர் கூட்டம். எங்களை சுற்றி சாதகர்களை நாங்கள் வைத்துக் கொண்டிருப்போமாக இருந்தால் எங்களுடைய பயிர் உழவுத் தொழிலில் பார்த்தால் பயிரை வந்து மிருகங்கள் மேயாது பாதுகாப்பதற்கு வேலி போடுவது போல எங்களுடைய சாதனையிலிருந்து நாங்கள் தடம் புரண்டு போகாமல் இருப்பதற்கு சாதகர் கூட்டத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். சேர்ப்பதில்லை, நாங்கள் சாதகர் கூட்டத்திற்குள் சென்று விட வேண்டும். அதுக்கு எங்கெங்கு வசதிகள் இருக்கின்றதோ அங்கெங்கெல்லாம் சென்று விடலாம். அந்த நேரம் உங்களை ஒரு விடயத்திலும் பாபாஜி தடம் புரள விட மாட்டார். ஆகவே அன்பர்களே, இந்த சாதகர் கூட்டத்தில் இருக்கும் அன்பர்களே, சத்சங்கங்களுக்குள் இருக்கும் அன்பர்களே, நீங்கள் சரியான முறையில் பயணிக்கின்றீர்கள். அது உங்களுடைய சாதனையை வெற்றிகரமாக்கும் என்று இந்த அன்பருக்கு இங்கு கூறுகின்றேன். அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி வந்தது. அது என்னவென்றால், ஒரு அன்பருடைய கேள்வி, தன்னுடைய நிலையை எனக்கு தனிப்பட்ட முறையில் சொல்வதாக சொன்னார். இருப்பினும் அந்த அன்பருடைய பெயர் இங்கு கொடுக்கப்படாது, அவருடைய அனுபவத்தை கொடுக்கின்றேன். தான் தன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் பலவிதமான பிழையான விடயங்களை செய்து கொண்டு வந்திருக்கின்றேன். ஆனால் இந்த கூட்டத்துக்குள் வந்த பின் தான் செய்த தவறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக உணர்கின்றேன். அதிலிருந்து விடுபடவும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக விடுபடுவேன் பாபாஜியின் அருளினால். ஆனால் மனதில் ஒரு தாக்கம், அந்த தாக்கம் என்னவென்றால், நான் இதிலிருந்து முழுமையாக விடுபட முடியுமா? நான் அதிலிருந்து இனிமேல் அந்த குற்றங்களை செய்யாமல் இருந்தால் கூட முதல் செய்த குற்றம் இன்னும் மனதை போட்டு உறுத்தி கொண்டிருக்கின்றது. ஆகவே இதிலிருந்து நான் தப்புவதற்கு உபாயம் இருக்கா? அல்லது முதல் குற்றம் செய்தபடியால் என்னுடைய வாழ்க்கை இந்த உடலில் குற்ற வாழ்க்கையாகவே போய்விடுமா என்பது அந்த அன்பருடைய கேள்வி. அருமையான கேள்வி. அதற்கு பரம்பொருளும் பாபாஜியும் தான் விடை கொடுக்க வேண்டும். இருப்பினும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் மூலமும் கிரியா யோக அடிப்படை கருத்து மூலமும் இந்த அன்பருக்கு நான் சொல்வது, வால்மீகி சித்தர் அவருடைய இறுதி உடலில், 11 சித்தர்களில் முதன்மையான சித்தர், அவர் இறுதி உடலில் வாழும்போது அவர் ஒரு கள்ளத் தொழிலை செய்து கொண்டுதான் வாழ்ந்தார் என்பது அவருடைய சரிதை. அவர் ஒரு கள்ளன். ஆனால் அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு வரும்போது ஒரு நேரத்தில் பரம்பொருளின் உதவியினால் அவர் தன்னை சித்த நிலைக்கு கொண்டு சென்றார். அதில் வெற்றியும் கண்டு பதிமுத்தியும் அடைந்து விட்டார். அதை ஒரு உதாரணமாக இந்த அன்பருக்கு சொல்கின்றேன். அதே உடலில்தான் அவர் கள்ளனாக இருந்தார், திருடினார். திருட்டு என்பது ஒரு கெட்ட விடயம், அதை நாங்கள் ஒதுக்க வேண்டும், செய்யக்கூடாது. அதில் அவர் இருந்தார், ஆனால் போற்றப்படும் மகா சித்தரானார். ஆகவே இந்த அன்பருக்குரிய பதில், நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, இப்போது எப்படி வாழ்கின்றீர்கள், இனி எப்படி வாழப் போகின்றீர்கள் என்பதுதான் முக்கியம். அது உங்களுக்கு மாத்திரம்தான், உலகத்தை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாம். மற்றவர்கள் என்ன உங்களை பற்றி சொன்னாலும் உங்களுடைய சுய ஆய்வு, உங்களுடைய உண்மையான வாழ்க்கை தான் இங்கு முக்கியமே தவிர, மற்றவர்கள் தூற்றுவார்கள் போற்றுவார்கள், அதை நீங்கள் மனதில் எடுத்து அவர்களை நீங்கள் சந்தோஷப்படுத்தவோ அவர்களுக்கு நீங்கள் நியாயப்படுத்துவதன் மூலம் நீங்கள் இதில் வெற்றி காண முடியாது. இருப்பினும் இன்னொரு முக்கியமான விடயம், நீங்கள் இதிலிருந்து வழிவந்துட்டீர்கள் என்று நீங்கள் நினைத்தாலும் முக்கரணங்களாலும் நீங்கள் வெளிவர வேண்டும். மனதில் ஒரு சிந்தனையில் மாத்திரம் வெளிவராமல் உங்களுடைய மொழியில், உடலில், இந்த முக்கரணங்களால் நீங்கள் முழுமையாக வெளிவந்தால்தான் நீங்கள் கேட்ட கேள்விக்குரிய நான் சொல்லும் பதில் பொருத்தமாக இருக்கும். மனதினால் மாத்திரம் வெளிவந்துவிட்டு நீங்கள் பாபாஜியின் உதவியை நாடி நின்றால் அது போதாது. ஏனென்றால் மீண்டும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நீங்கள் பழைய நிலைக்கு விழுந்து விடுவீர்கள். ஆகவேதான் சைவ சித்தாந்தத்திலும் கிரியா யோகத்திலும் சொல்லப்படுகின்றது, முக்கரணங்களாலும் எதை செய்தாலும் செய்து பழக வேண்டும். ஆகவே இந்த அன்பருக்குரிய பதில், கடவுள் பரம்பொருள் எண் குணத்தான். அந்த எண் குணத்தில் ஒன்று அவன் ஆன்மாக்களை, உயிர்களை கருணையின் நிமித்தம் மன்னிப்பது. அந்த குணம் கொண்டவன் தான் இறைவன். அதுதான் சத்குரு கிரியா பாபாஜியும். ஆகவே அது இறைவனின் எண்குணத்தில் ஒன்று. அதனால் தான் அவன் எண்குணத்தான் என்று சொல்கின்றான். ஆகவே அந்த எண்குணத்தில் ஒன்றான கருணையாளன் என்ற குணத்தின் அடிப்படையில் எல்லோரும் மன்னிக்கப்படுவீர்கள். ஆனால் முக்கரணத்தாலும் நீங்கள் உணர்ந்த பின்தான் அந்த மன்னிப்பு கிடைக்குமே தவிர, முக்கரணத்தில் ஒரு கரணத்தால் மாத்திரம் உணர்ந்து அந்த மன்னிப்பு கிடைக்கும் என்று நீங்கள் கனவு காணக்கூடாது என்று அந்த அன்பருக்கு பதில் கொடுக்கின்றேன் தெரிந்தளவில். ஆகவே இன்று வந்த 4 கேள்விகளில் 3 கேள்விகளுக்கு விடை கண்டிருக்கின்றோம். 4வது கேள்வியை அடுத்த சத்சங்கத்தில் பார்த்து விடுவோம். ஆகவே இன்று இந்த 3 கேள்விகளுக்கு கண்ட விடைகளுடன் பாபாஜிக்கு நன்றி சொல்லி உங்களை கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமஹ. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய இன்றைய நல்ல கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம்
ஓம்
கிரியா பாபாஜி
சிவாய நமோ,
நமோம்.
ஓம் சிவாய நமோ,
ஓம்
ஓம்
சிவாய
சிவாய
நமஹ.
நமோ. நல்ல ஒரு சத்சங்கம். சுய பரிசோதனை என்ற ஒரு தலைப்பில கேட்ட மாணவருக்கு சரியான பதில, கிரியா யோக அடிப்படை கருத்துக்களையும் சைவ சித்தாந்த கருத்துக்களையும் வைத்து உலகில் வாழக்கூடிய சூழ்நிலைகளையும் அதை சமப்படுத்தி நல்ல அருமையா ஒரு சத்சங்கத்தை நடத்தி கொடுத்து பாபாஜியுடைய திருவருளுக்கு பாபாஜிக்கு நன்றி. நல்ல சிறப்பா இருந்துச்சு. இப்படிதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மள பண்படுத்திக்க முடியும். ஒரே அடியா டக்குன்னு பாஞ்சி பண்படுத்திக்க முடியாது. பல நாள் பழகின மனசு, பல பிறவியை கடந்து வந்த உயிர், பல சிந்தனைகளில் இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு நிமிஷத்துல போகக்கூடிய செயல்பாடுகள் அல்ல. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்குவப்பட்டு தான் இதுக்கு வரணும். அந்த பக்குவத்துக்கு தான் சாதனா வச்சிருக்காங்க, தியானம் வச்சிருக்காங்க, நல்ல அடியாறு கூட்டங்கள், சத்சங்கங்கள், இது மூலியமா தான் நம்மளை பக்குவப்படுத்திக்கணும். அதுக்கு நம்ம ஆயத்தமாகவும் ஆயிக்கணும், அதுக்கு அடங்கியே இருக்கணும், அதுக்கு கொஞ்சம் வைராக்கியத்தையும் கொண்டு வந்து கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தா இதெல்லாம் சக்சஸ் பண்ணியிருக்காங்க மகான்மார்கள், சக்சஸ் பண்ணியிருக்காங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதை நீங்க உறுதியா புடிச்சுக்கணும், நல்ல விஷயம். இது சைவ சித்தாந்தம் சொல்றாங்க, நான் உங்களுக்கு அறிகுறியா சொல்லல, சைவ சித்தாந்தம் இந்த கருத்தை கொடுத்து அதுல வைக்கிறாங்க. நீங்க வெறுமனையா நீங்க வந்து காலால கேட்டோ, புஸ்தகத்துல படிச்சியோ, இல்ல எழுதி வச்சிருந்தோ நடத்திட முடியாது. அது செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வரணும். செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தா உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும், அனுபவத்துல ஒரு மாற்றம் கிடைக்கும். சைவ சித்தாந்தம் நம்ம அழகா சொல்லிருக்காங்க. அதே மாதிரி இந்த கிரியா யோகத்தினுடைய அடிப்படை கருத்துக்களும் அதுல இருக்குது. இந்த வாய்சா பாபாஜி எழுதப்பட்டதுடைய நோக்கமே யோகியார் வந்து சொல்றாரு, டெத் ஆஃப் டெத், மரணத்தில் மரணம், மரணத்துக்கு மின் மரணத்துக்கு பின் என்ற மாதிரி ஒரு கருத்தை தான் வாய்சா பாபாஜிய யோகியார் வந்து அதை கொண்டுட்டு வந்திருக்காங்க. பாபாஜி சொல்லி அதை யோகியார் எழுதியிருக்காங்க, யோகியார் நீலகண்டன் எழுதியிருக்காங்க. அந்த கருத்துலயும் அதைதான் சொல்லுது, சுய பரிசோதனை. அத சுய பரிசோதனையா எடுக்காம நமக்கு அப்படி காட்டாம தான் அது ஒரு புக்கா காட்டிருக்காங்க. ஆனா சுய பரிசோதனைன்றது முக்கியமான ஒரு விஷயம். இத சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்க எல்லாரும் அந்த சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுவாங்க, பண்ணுவாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தவர் 74 வயசுல அவரு சுய பரிசோதனை பண்ணுவார். நான் அதெல்லாம் பாக்குறேன், அந்த கூட்டிட்டு போய் கடைசி காலத்துல எரிக்கிறாங்க புதைக்கிறாங்க, நான் அந்த இடத்துல நின்று பாக்குறேன், பாத்துட்டு வந்து அடுத்தது என் வேலையை பாத்துட்டு இருக்கிறேன். நாளைக்கு எனக்கு இந்த நிலைமை தான் என்றத மட்டும் சிந்திக்காம அந்த செயல்பாட்டிலையும் பாக்குறாரு. அப்படி செயல்பாட்டுல பாக்கக்குள்ள அடுத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அது ஒரு பெரிய மனசு கஷ்டமா இருக்கும். என்னடா சாவை கணக்கு சாவெல்லாம் போட்டு கணக்கு போட்டு காட்டுறாரு, அது அல்ல. அது இவர் காட்டுறதுனால அது நடக்க போறது கிடையாது. ஆனா சுய பரிசோதனை நமக்கு ஒரு அதுல ஒரு பலன் கிடைக்கும். நாளைக்கு நமக்கு இந்த இதுதான். அப்ப அவர் எனக்கு ஒரு படம் போட்டு காட்டினார், அந்த நண்பர். அவர் அப்படியே படுத்து கிடக்குற மாதிரி அவரை சுத்தி வெறவு அடிக்கிருக்கு, அவங்க பையன் கொண்டு வந்து தீ மூட்டுறாரு. இதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல அவரை கடத்தி வச்சிருக்காங்க, அவர் கொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் அவரை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அன்னைக்கு மட்டும் வந்துட்டு ஐயோ எங்க புருஷன் போயிட்டாருன்னு அழுகுறாங்க. அப்படி கற்பனை பண்றாரு, இவன் 5 அடியில உட்காந்துருக்கா என் கொண்டாட்டி, என் பொண்டாட்டி பக்கத்துல படுத்திருக்கா, இன்னும் வந்தவர்கள்லாம் 5 அடியில உட்காந்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் தூரமா வந்தவங்க 10 அடியில உட்காந்துருக்காங்க. இது அப்படி அவரு கற்பனை பண்றாரு. நாளைக்கு நமக்கு அந்த நிலைமை தான், எல்லாருக்கும் அந்த நிலைமை தான். அந்த பரிசோதனையில வந்து இறைவன்கிட்ட கொண்டு போய் அதிகப்படியா அன்பு செலுத்துறாங்க. இது சைவ சித்தாந்தம் அதுதான் சொல்லுது. குருநாதர் மூலியமா இறைவன்கிட்ட போய் அடக்கலாம் ஆகுறது, அவருடைய திருப்பாதத்தை நம்ம பற்றிக்கிறது. இதுக்கு நமக்கு பாபாஜி கொண்டு போய் தான் அங்க விடுறாரு. இது தானா நம்ம ஓடி போய் அங்க இறங்க முடியாது. ஒரு குரு கொண்டு போய் தான் இறைவனை காட்ட முடியும். அந்த வகையில சைவ சித்தாந்தத்திலேயே நல்லா அழகா சொன்னாங்க. நல்லா சிறப்பா இருந்துச்சு சைவ சித்தாந்தத்துடைய கருத்தும் கிரியாயோக கருத்தும். அந்த சுய பரிசோதனைன்றது எல்லாருக்கும் தேவையானது. இன்னும் அந்த சில சத்சங்கத்துல விரிவா பேசி அந்த சுய பரிசோதனை நல்ல விதமா எல்லாரும் கையாடுவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. நன்றி கார்த்தி சார், உங்களுடைய ஓமானம் மிகவும் நன்றாக இருந்தது. ஓமானம் மூலம்தான் எல்லோரும் அதை அறியக்கூடிய நிலைக்கு வருவார்கள். எளிமையான உதாரணம், உண்மையான உதாரணம் அந்த நண்பரிடமிருந்து உங்களுக்கு கிடைத்தது, 74 வயது நண்பரிடமிருந்து. ஆகவே இதில் ஒரு விஷயத்தை மாத்திரம் என்னுடைய ஓமானத்திலும் உங்களுடைய ஓமானத்திலும் பார்க்கும்போது, இவர்கள் 2 பேருமே 50 வயதை தாண்டியவர்கள் தான். என்னுடைய உதாரணத்திற்கு என்னுடைய கேள்வியை கொண்டு வந்தவரும் 50 வயதுக்கு மேற்பட்டவர். ஆகவே ஒரே ஒரு விஷயம் இந்த உலகியலில் நடைபெறுகின்றது, ஒரு வயது போன ஒரு நிலையில்தான் நாங்கள் இவற்றை உணர முற்படுகின்றோம் என்பது இது ஒரு சாத்தியமான உலகியல். இருப்பினும் கிரியா பாபாஜியின் யோகத்தை சிறு பிள்ளைகளே குடும்பத்திலிருந்து பயின்று வருவதால் இந்த சுய பரிசோதனையை எவ்வளவுக்கு எவ்வளவு எளியாக தொடங்குகின்றார்களோ அவர்களுடைய உலகியலிலும் அவர்கள் நன்றாக வாழ்ந்து சாதனையிலும் முன்னேறலாம் என்பது இங்கு இந்த சத்சங்கத்தின் கருத்து என்று சொல்லி, இந்த சத்சங்கத்தை நன்றாக நடத்தியதற்கு பாபாஜிக்கு நன்றி சொல்லி இதை கேள்வி பதில்களுக்கு விடை காண கூட்டிச் செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய.